I call upon Dr. P. Satyalingam and Dr. Satyalingam. You have 15 minutes.
Nandri. இன்று கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டல் அமைச்சு தொடர்பான ஒரு சில கருத்துக்களை இங்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நாட்டில் மொத்த சனத்தொகையில் 80% கிராமப்புறத்திலே வசிப்பவர்கள். ஆகவே இந்த கிராமிய அபிவிருத்தி என்பது ஒட்டுமொத்த நாட்டினுடைய அபிவிருத்தியாக அமையும். இலங்கையில் பெரும்பாலும் கிராமங்களில் வாழ்வோரின் பிரதான தொழில் விவசாயம், விலங்கு வேளாண்மை மற்றும் மீன்பிடியாகும். அதேபோல கிராமிய மலையகத்திலே தேயிலை, ரப்பர், வாசனை திரவியங்கள் போன்றவை உற்பத்தி செய்யப்படுகிறது. இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் விவசாயத்துறையின் பங்களிப்பு 7 அல்லது 8% காணப்படுகிறது. ஆனாலும் நாட்டின் மொத்த மனித வலுவை பார்க்கும்போது, மொத்த ஹியூமன் ரிசோர்ஸை பார்க்கும்போது 25% 30% விவசாயத்தையே செய்கிறார்கள். ஆகவே இந்த 30% மனித வலு இந்த நாட்டினுடைய ஜிடிபியின் 7 அல்லது 8% தான் பங்களிப்பு செய்கிறதாக இருந்தால், இந்த 30% மனித வலுவின் அதிக உற்பத்தி திறன் கிடைக்கவில்லை என்பதை நாங்கள் இதிலிருந்து காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கிராமங்களில் வாழுகின்ற உழைக்கும் வர்க்கத்தினரை தேசிய பொருளாதாரத்தின் பங்காளர்களாக இணைத்துக் கொள்வது நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு மிகவும் அவசியமானதாகும். கிராமிய அபிவிருத்தி என்பது அனைத்து துறைகளிலும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வரையிலான நிலையான அபிவிருத்தியாக இருக்க வேண்டும். கிராமிய வறுமையை ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் உற்பத்தியில் ஈடுபடக்கூடியமாறு மக்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படல் வேண்டும். உச்சமான பயன்பாட்டிற்காக காணிகளை விடுவிக்க வேண்டும். இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே காணிகள் வெவ்வேறு அரச திணைக்களங்களாலும் முப்படையினராலும் ஆக்கிரமிக்கப்பட்டு உற்பத்தி பொருளாதாரத்துக்கு பங்களிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இந்த காணிகளை நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக உடனடியாக விடுவிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதேபோல பெருந்தொகையான மக்கள், சொந்த காணி இல்லாத பெருமளவான மக்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே வாழுகிறார்கள். ஆகவே காணியற்ற மக்களுக்கு காணி ஒதுக்கீடு என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதேபோல எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த நீண்டகால சிவில் நிர்வாகம் இல்லாத காரணத்தினால் எங்களுடைய பிரதேசங்களிலே நிறைய மிக அதிக எண்ணிக்கையான குளங்கள் பாவிக்கப்படாமல் கைவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த குளங்களை, நீர்ப்பாசன குளங்களை புனரமைத்து இந்த நாட்டினுடைய உற்பத்தி பொருளாதாரத்துக்கு அந்த மக்கள் பங்களிப்பு செய்யக்கூடிய விதத்திலே இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். 2026 பாதீட்டில் குறிப்பிடத்தக்க அளவு நிதி ஒதுக்கீடு கிராமிய அபிவிருத்திக்காக செய்யப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே கிராமிய அபிவிருத்தியில் பிரதான பங்குதாரராக உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் இருப்பதனால் ஒதுக்கீடுகளை அரசியல் பேதமின்றி அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் வழங்குவதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான விசேட செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் நலனோன்பு சேவை முக்கிய பங்காற்றுகிறது. குறிப்பாக சிரேஷ்ட பிரஜைகள், டிசேபிள்ஸ், இயலாமை உடையவர்கள், நாள்பட்ட நோயால் அவதியுறும் நோயாளர்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், நிறுவன பராமரிப்பில் வாழ்வோர், குறைந்த வருமானம் உடையோர் என்று பலதரப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய பிரதேசங்களிலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்திலே பெரும்பாலான மிக அதிக எண்ணிக்கையான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருப்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும். ஆகவே அவர்கள் விசேடமானவர்களாக கணிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சமூக பாதுகாப்புக்காக 2026 பாதீட்டில் ₹837 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அண்மைக்கால தரவுகளின்படி இந்த நாட்டினுடைய மொத்த சனத்தொகையில் 7% இயலாமையுடையவர், அதாவது டிசேபிளாக 7% டிசபிலிட்டி உடையவர்களாக இருப்பது அண்மை காலத்திலே கண்டறியப்பட்டிருக்கிறது. அதிலும் விசேடமாக 3 தசாப்த யுத்தத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிகவும் அதிக எண்ணிக்கையான இயலாமையுடையவர்கள் வாழ்ந்து வருவது எல்லோருக்கும் தெரிந்தபடியும். வடக்கு மாகாண சுகாதார அமைச்சராக நான் கடமையாற்றிய காலத்திலே எங்களுடைய நாட்டிலே நாங்கள் இந்த ஆராய்வுகளை எங்களுடைய மாகாணத்திலே இந்த ஆராய்வுகளை மேற்கொண்டு இந்த இயலாமையுடையவர்களுக்கான விசேட திட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அவர்களுக்கான மலசல கூடம் மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படை தேவை. அந்த விசேட மலசல கூடங்களை அமைத்துக் கொடுத்திருந்தோம். முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு படுக்கையிலே இருக்கின்ற நோயாளர்களை அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடமாடும் சேவைகளை செய்திருந்தோம். அவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை முதல் முதலாக எங்களுடைய மாகாணத்திலே ஆரம்பித்திருந்தோம். 600 கோடி ரூபாய் செலவிலே முல்லைத்தீவு மாவட்டம் மாங்குளத்திலே நாங்கள் ஒரு புனர்வாழ்வு வைத்தியசாலையை அமைத்து அது இப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பல குறைபாடுகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு மேலும் பல தேவைகள் உள்ளது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிக்கு மேலதிகமாக இந்த 2 மாகாணங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அனுப்ப ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கிறது நல நோன்பு திட்டத்திற்காக என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அண்மையில் தோழர் சுதத் வசந்த டி சில்வா அவர்களும் நானும் எங்களுடைய டிசபிலிட்டி கோக்கஸுக்கு ஊடாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான விசேட தேவை அல்லது இந்த டிசேபிள் ஆக்களுக்குரிய அமைப்புகளை அவர்களுக்காக பணிபுரிகின்ற அரசு சார்பற்ற அமைப்புகளை அழைத்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். அந்த கலந்துரையாடலில் பல கோரிக்கைகள் அவர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டது. இயலாமை உடையவர்களுக்கான கல்வி வசதி ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அவர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதில் உண்மை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய பிரதேசங்களிலே பொது போக்குவரத்து மிகவும் மோசமாக இருப்பதன் காரணத்தால் இந்த இயலாமை உடைய பிள்ளைகள் மாணவர்கள் பல தூர கிலோமீட்டர் சென்று இந்த கல்வியை கற்பதற்குரிய வசதிகள் அங்கு இல்லை. அந்த வகையிலே இந்த விசேட தேவைக்கு உட்பட்டவர்களுக்கான கல்வி வசதி ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் ஏற்படுத்தப்படுமானால் அந்த விசேட தேவையுடைய இயலாமையுடையவர்கள் கூடிய பயனை பெற்றுக் கொள்வார்கள். அதே மாதிரி பொது போக்குவரத்தை பொறுத்தவரையிலே இயலாமை உடையவர்களுக்காக சட்ட ரீதியாக ஆசன ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக் கொள்கிறேன். இயலாமை உடையவர்களை அவர்கள் பொது போக்குவரத்திலே செல்லும் போது அவர்களுக்கு இடம் அளிக்கின்ற அந்த மனநிலை மக்கள் மட்டத்திலே இல்லை. ஆகவே இந்த ஏற்பாடை கட்டாயம் செய்ய வேண்டும். அதே போல படுக்கையில் இருக்கின்ற நோயாளர்களுக்கான நடமாடும் சேவை தொடரப்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக் கொள்கிறேன். இயலாமை உடையோருக்கான வீட்டு வசதி மிகவும் முக்கியமானது. இந்த இயலாமை உடையோருக்கான வீட்டு வசதியை செய்யும் போது அங்கு அவர்கள் வாழக்கூடிய வகையிலே பல விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அந்த விசேட ஏற்பாடுகளை செய்யும் போது சாதாரணமாக அரசாங்கத்தாலே ஏனையவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வீட்டு திட்டத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற அதே அளவான நிதி அவர்களுக்கு போதாமல் இருக்கின்றது. ஆகவே குறைந்தது இப்போதே காலையிலே குறைந்தது 20 லட்சம் ரூபாய் 2 மில்லியன் ரூபாவது இந்த இயலாமையுடையவர்களுக்கான வீட்டு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக் கொள்கிறேன். அதே போல இந்த வாழ்வாதாரம் அரச வேலை வாய்ப்பாகவோ அல்லது சுய உற்பத்தி செய்யக்கூடிய கடன் வசதி கௌரவ பிரதியமைச்சர் அவர்கள் இப்போது இந்த வட்டி குறைந்த கடன் தொடர்பாக பல விடயங்களை சொல்லியிருந்தார். நல்ல விஷயம். ஆனால் எவ்வளவு மக்கள் அதில் பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால் மிகவும் குறைந்த எண்ணிக்கையான மக்கள் பயன்பெறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த வங்கிகளிலே குறைந்த வட்டியிலே இவ்வாறான உற்பத்திக்கு தேவையான கடன் வசதிகளை செய்யும் போது அவர்கள் பல கண்டிஷன்ஸை போடுகிறார்கள். அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்றதாக இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதாக இருந்தால் இந்த கடன் பெற போகின்றவர்களுக்கு முடியாத காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த கடன்களை இலகு கடன்களாக பெறக்கூடிய வகையிலே தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் இந்த முன்மொழிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதே போல அஸ்வஸ்ம திட்டம் இந்த இயலாமை இடையோருக்கான அஸ்வஸ்ம திட்டத்திலே பாரிய குறைபாடு ஒன்று இருக்கின்றது. இந்த அஸ்வஸ்ம திட்டத்துக்கான பயனாளிகளை தெரிவு செய்யும் போது அந்த அதிகாரிகள் அவர்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் கரண்ட் பில்லை பார்க்கிறார்கள். எலக்ட்ரிசிட்டி பில்லில் பெரிய தொகை இருந்தால் இவ்வளவு பெரிய தொகையை மின்சாரத்துக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்றால் நீங்கள் அசுவேசமும் உங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு கருத்தங்கம் முன்வைக்கப்படுகிறது. கௌரவ தலைமையாங்கும் சபாநாயகர் அவர்களே, இந்த இயலாமையுடையவர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பல மின் உபகரணங்களை பாவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. படுக்கையில் உள்ளவர்கள் எந்த நேரம் அவர்களுக்கு காற்று ஃபேன் தேவையாக இருக்கிறது. இவ்வாறு பல மின் உபகரணங்களை பாவிக்கும் போது ஆப்வியஸ்லி அந்த அவையோட பில் ஒரு பெரிய பில்லா வரும். உங்களுடைய கரண்ட் பில் பெரிய பில் என்று சொல்லி அவர்களுக்கு அசுவேசம திட்டம் கொடுக்கிறதை நிறுத்துவதாக இருந்தால் அது உண்மையாக அவர்களுக்கு செய்கின்ற ஒரு அநியாயமாக இருக்கும். ஆனால் ஆகமடியால இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ஃபீல்ட் லெவலில் வேலை செய்கிறவர்களுக்கு தயவு செய்து அந்த அறிவுறுத்தல் போக வேண்டும். இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை மாத்திரம் வச்சு நாங்கள் அஸ்வசம பயனாளியாக முடியுமா இல்லையான்றதை தீர்மானிக்கிறதை நிறுத்த வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நிறுவன பராமரிப்பில் வாழ்ந்து சுயமாக வாழும் சூழல் வரும்போது, அது சில்ட்ரன் ஹோமா இருக்கலாம் அல்லது ஸ்கூல்ஸா இருக்கலாம், விசேட ஸ்கூல்ஸா இருக்கலாம், அங்கே இருந்து அவையில் 18 இயர்ஸ் 18 வயசு வந்து சுயமாக வாழ செல்கின்ற போது அவர்களுக்கு தொழில் வாய்ப்போ தங்குமுடா வசதியோ காணியோ இல்லாத நிலையில தான் வெளியில போகிறார்கள். அவர்கள் அங்க போய் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான அடிப்படை வசதி அவர்களுக்கு இல்லை. கௌரவ அமைச்சர் அவர்கள், இதில் நீங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது அவர்களுக்கான ஒரு காணி வேணும், தங்குமிட வசதி வேணும், தொழில் முயற்சிக்கு அவர்களுக்கு பயிற்சியும் பணமும் அவர்களுக்கு தேவை. இதை நீங்கள் கவனத்தில் எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போல என்னுடைய ஒரு வேண்டுகோள், இம்முறை முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து வாய் பேச முடியாத விசேட தேவைக்கு உட்பட்ட ஒரு மாணவர் முதல் முதலாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். தன்ற சுய முயற்சியின் ஊடாக படித்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய நாட்டிலே இவ்வாறான விசேட தேவை உள்ளவர்களுக்கான பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்குரிய வசதி எங்களுடைய நாட்டிலே இல்லை. ஆனபடியினால் அந்த மாணவனை சில நலன் விரும்பிகள் சேர்ந்து இந்தியாவிலே அந்த படிப்பு வசதி இருக்கிறபடியா இந்தியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஏழை பெற்றோர்கள் இந்தியாவில் அந்த மாணவன் படிப்பதற்கான காசை அனுப்புறதில், பணத்தை அனுப்புறதில் பெரிய இடர்பாடுகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். அந்த வகையிலே கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த மாணவனுக்கான ஒரு புலமை பரிசிலை இந்திய அரசுடன் பேசி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தயாராக கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் இந்த பிரச்சனை இல்லை. இந்த நாட்டில் முதன் முதலாக அப்படியான ஒருவர் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறார். பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்க வசதி இல்லை, ஆனபடியினால இந்தியாவில் போயிருக்கிறார். தயவு செய்து இதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சு தொடர்பாக சில விடயங்களை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நாடு நிலைபெறான பொருளாதார அபிவிருத்தி அடைய சமூகத்தில் காணப்படும் பாரிய ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்பட வேண்டுமானால் பொருத்தமான முதலீட்டாளர்களை எங்களுடைய நாட்டிற்கு கொண்டு வந்து எங்களுடைய நாடு ஒரு உற்பத்தி பொருளாதாரம் சார்ந்த, உற்பத்தி பொருளாதாரத்திலே தன்னிறைவடைந்த நாடாக மாறி இந்த நாட்டுக்கு இறக்குமதிகள் குறைந்து இந்த நாட்டு இங்கிருந்து ஏற்றுமதியை செய்யக்கூடிய வகையிலே இந்த நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பு அமைய வேண்டும். அவ்வாறு இந்த பொருளாதார கட்டமைப்பு அமைய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு தொழில் பயிற்சி மிகவும் முக்கியமானது. உற்பத்தியை நோக்கி செய்ய வேண்டிய இந்த தொழில் பயிற்சி மிகவும் முக்கியமானது. ஆனால் எங்களுடைய பிரதேசங்களிலே, குறிப்பாக நான் எங்களுடைய பிரதேசம் என்று சொல்வது வடகிழக்கு மாகாணத்தில்,
டாக்டர் பி சத்யலிங்கம் யூ ஹேவ் 2 மோர் மினிட்ஸ்.
நன்றி. எங்களுடைய பிரதேசங்களிலே தொழில் பயிற்சி என்பது மிகவும் இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே தொழில் பயிற்சி மையங்களை எங்களுடைய பிரதேசங்களிலே நீங்கள் அமைக்காமல் ஒரு ப்ரொஃபஷனலாக, ஒரு தொழில் ரீதியாக பயிற்சி பெறாதவர்களை வைத்துக் கொண்டு உற்பத்தியை நாங்கள் பெருக்க முடியாது. ஆகவே தொழில் பயிற்சி மையங்கள் எங்களுக்கு மிகவும் அவசியமானது. அதே மாதிரியாக இன்றும் காலையில் செய்தியில் கேட்டேன், இலங்கையில் இருந்து ஜப்பானுக்கு 5000 தொழிலாளர்கள் போவதற்கான மொழி பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக. ஆனால் எங்களுடைய மாகாணத்தை பாருங்கள், எங்களுடைய மாகாணத்திலே வேறு ஒரு மொழியை படிப்பதற்கான எந்த வசதியும் இல்லை. இங்கு கொரியன், லாங்குவேஜ் படிக்கிறதால கொரியாவுக்கு வேலைக்கு போகிறார்கள், ஜப்பானிஷா படிச்சு போட்டு ஜப்பானுக்கு வேலைக்கு போகிறார்கள், ரஷ்யனை படிச்சுட்டு ரஷ்யாவுக்கு போகிறார்கள். ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் தயவு செய்து இந்த மொழி பயிற்சிக்குரிய வசதியை செய்து தந்தால் எங்களுடைய இளைஞர்கள் ஜோதிகளும் இவ்வாறு இந்த நாட்டுக்கு பெருமளவான அந்நிய செலாவணியை கொண்டு வரக்கூடிய அந்த துறையிலே ஈடுபடுவார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே போல தொழில் முயற்சியாளர்களுக்கான ஊக்கம், அவர்களுக்கான இலகு கடன் வசதிகளை தயவு செய்து செய்யுங்கள், அதில் கூடிய கவனம் எடுங்கள். முதலீட்டுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துங்கள். உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும். தொழில் முயற்சியை மேம்படுத்த முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும் என்றால் முதலீட்டு வலயங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இந்த நாட்டிலே வந்து முதலீடு செய்பவர்கள் உற்பத்தி செலவை குறைத்தால்தான் சந்தையிலே போட்டி போடக்கூடியதாக இருக்கும். ஆகவே உற்பத்தி செலவை குறைக்க வேண்டுமாக இருந்தால் போக்குவரத்து வசதி, ஒரு நிமிடம் தாருங்கள், போக்குவரத்து வசதி, விமான நிலைய வசதி, துறைமுக வசதி எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அந்த வகையிலே பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், காங்கோசன் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், தலைமன்னார் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு இந்தியா கிட்டத்தட்ட இலங்கை காசுல 20,000 மில்லியன் ரூபாய்களை தானமாக தாரதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த நிதியை பயன்படுத்தி எங்களுடைய காங்கேசன் துறை துறைமுகத்தை தயவு செய்து அபிவிருத்தி செய்யுங்கள் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.